SBS தமிழ்.
வணக்கம் திரு ஞானகரன்.
வணக்கம் செல்வி.
தங்களது சொந்த காணியில் புதிதாக வீடு கட்ட விரும்புபவர்கள் ஒரு பில்டரை தெரிவு செய்து தங்களது பட்ஜெட்டில் வீடு கட்ட முடிவு செய்து அதனை கட்ட ஆரம்பிப்பதற்கு முன்னர் நடைபெறும் சில நடைமுறைகளை விளக்குங்களேன். முதலில்
எங்களுக்கு பிடித்தமான எப்படி வீடு கட்ட வேணும் என்ற எங்களுடைய மனசுல திட்டங்கள் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீட்டை கண்டுபிடிக்க வேணும். அதாவது வந்து பொதுவாக சமுதாயத்தில் நல்ல பெயர் உள்ள அல்லது தெரிந்த கட்டுமான பணிகளில் ஈடுபடுபவர்களை தொடர்பு கொண்டு அவர்கள் மூலமாக இந்த நடவடிக்கைகளை எடுப்பது கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். இது எந்த பெரிய பில்டரா இருந்தாலும் அவங்க சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி தங்களை லிக்விடேஷன் கொண்டு போகக்கூடிய சாத்தியம் இருக்குது. பெரிய பெரிய கம்பெனிகளுக்கே இது நடந்திருக்கு. ஆனாலும் போதுமே தெரியாத அல்லது புதிதாக வந்தவர்களை விட கொஞ்சம் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கின்ற நிலையங்களோடு அல்லது அந்த வர்த்தக நிலையங்களோடு தொடர்பு கொண்டு இதை முன்னெடுத்து செல்வது கொஞ்சம் பாதுகாப்பு கூடுதலாக இருக்கும்.
இந்த அடிப்படையில் ஒரு பில்டரை தெரிவு செய்து விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். சரி, இந்த பட்ஜெட்டில் இப்படியான வீட்டை கட்டலாம் என்று நாங்கள் இருவரும் கலந்துரையாடி ஒரு முடிவுக்கு வந்த பிறகு என்ன நடக்கும், அடுத்த கட்டம் என்ன நடக்கும்? அதாவது ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று போடுவார்கள் இல்லையா, அதில் நாங்கள் எப்படி அவதானமாக இருக்க வேண்டும், அதில் நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விடயங்கள் என்ன, அந்த சமயத்தில் நாங்கள் ஒரு வழக்கறிஞரை போய் பார்க்க வேண்டுமா, அதை பற்றி சொல்லுங்கள்.
அடிப்படையில் எந்த முயற்சியாக இருந்தாலும் சட்ட சம்பந்தமாக அல்லது நடைமுறையில் பாதிப்புள்ள விஷயங்களில் ஒரு வழக்கறிஞரை தொடர்பு கொள்வது மிக மிக அவசியம். ஏனென்றால் பொதுவாக ஒரு கட்டுமான அதுக்கான ஒப்பந்தம் போடும் போது அது என்னென்ன அம்சங்கள் இருக்க வேண்டும் என்பதை நிச்சயமாக எல்லோரும் அறிந்திருக்க வேண்டும். அடிப்படையில் ஒருவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்டுமான பணியாளரா என்பதை முதலில் தீர்மானிக்க வேண்டும். அதன் பிறகு அவர்கள் சட்ட ரீதியாக சில உத்தரவாதங்களை உங்களுக்கு அளிக்க வேண்டும். அது முக்கியமானது இன்சூரன்ஸ். சட்டப்படியாக கட்டுமானப்படி ஒப்பந்தத்தை தரும் போது அதில் அவர்களுடைய இன்சூரன்ஸை அவர்கள் இணைத்திருக்க வேண்டும். மற்றது வந்து பொதுவாக நாங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு ஒப்பந்தம் போட்டாலும் மறைமுகமான செலவுகள் அண்ட் ஹிடன் காஸ்ட் என்று சில அம்சங்கள் இடையில் தோன்றினால் அது விலையை பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. அதை எந்த வகையில் இந்த ஒப்பந்தம் கட்டுப்படுத்துகின்றது அல்லது அதுக்கு வரம்பு இருக்கின்றதா என்பது போன்ற விஷயங்களை ஒரு வழக்கறிஞர் மூலமாக அந்த ஆவணத்தை கொடுத்து ஆராய்ந்து அதன் பின் கையொப்பம் இடுவது மிகச்சிறந்தது.
நீங்கள் கூறிய இந்த இன்சூரன்ஸிற்கு வருவோம். இந்த இன்சூரன்ஸ் என்பது பில்டர்ஸ், அதாவது கட்டுமான பணி செய்ய போகின்றவர் எடுக்க வேண்டும் இல்லையா?
அவர் வந்து உங்கள் குறிப்பிட்ட உங்களோட கட்டுமான பணிக்கான இன்சூரன்ஸை ஒப்பந்தத்தில் இணைக்க வேண்டும். சட்ட ரீதியாக 16,000, இப்ப நீங்கள் விக்டோரியாவை பற்றி பேசுவதாக நம்புகிறேன், அங்கு $16,000 அதிகமான தொகை உள்ள எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் அதற்கான பில்டிங் இன்சூரன்ஸ் இருக்க வேண்டியது அவசியம்.
அந்த பில்டிங் இன்சூரன்ஸ் எடுக்கும் போது இப்ப வந்து அது இன்கம்ப்ளீட், அதில் 20% கவர் பண்றது, அப்படியான சில வித்தியாசங்கள் இருக்கிறது அந்த பில்டிங் இன்சூரன்ஸில்.
சாதாரணமாக பில்டிங் இன்சூரன்ஸ் பொதுவாக என்ன நட்டங்கள் ஏற்படுமோ அதை காப்பதற்காகத்தான் இந்த இன்சூரன்ஸ் எடுக்கப்படுகின்றது. ஆனால் விக்டோரியாவில் என்ன செய்கிறார்கள் என்றால் நிறைவு பெறாத கட்டிட பணிகளுக்கு அதில் 20% தான் தரப்படும் என்று வரையறையே போட்டிருக்கின்றார்கள். பொதுவாக அவர்கள் மேல் வரம்பாக குறிப்பிட்டிருக்கிறது $300,000. ஆனால் இது வந்து நிறைவு பெறாத பணிகளை பொறுத்தவரையில் 20% என்ற ஒரு கட்டுப்பாட்டை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அதற்கான காரணங்கள் புரியவில்லை.
அதில் என்ன பாதிப்பு நடைபெறும் சாத்தியம் இருக்கிறது? அதாவது இப்போ நான் ஒரு பில்டரிடம் போகின்றேன், என்னுடைய வீட்டை அவர் முழுமையாக கட்டி முடிப்பதற்கு முன்னதாக திவாலாகிவிட்டார் என்றால் நான் செலவு செய்ததில் 20% தான் இன்சூரன்ஸ் எனக்கு தருமா?
அதிலே வந்து அட்வான்ஸாக நீங்க கொடுத்த பணங்கள் அதுக்குள் அடங்காது. அந்த முன்பு மரத்தை தவிர்த்து ஏனைய செலவு தொகை என்று நிர்மாணிக்கப்பட்டதில் 20% அந்த நிதியில் இருந்து தரப்படும். ஒவ்வொரு பிராந்தியத்தை பொறுத்தவரையிலும் வேறு வேறு கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. ஆனால் இது விக்டோரியாவை பொறுத்தவரையில் உள்ள தனிப்பட்ட ஒரு பொதுவாக இந்த வேலைகள் நடக்கும் பொழுது ஸ்ட்ரக்சரல் டிஃபெக்ட், இப்ப இன்ஜினியரிங் டிஃபெக்ட் அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் டிஃபெக்ட் அதுகள் இருந்தால் அதுக்கு 6 வருட உத்தரவாதம் இருக்கின்றது. நான் ஸ்ட்ரக்சரல், இப்ப லீக்கிங் டேப் அல்லது வேற ஏதாவது சின்ன சின்ன பிள்ளைகள் இருந்தால் அது 2 வருஷ வரம்புக்குள் அதை பற்றி நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
இன்சூரன்ஸை பற்றி நாங்கள் பேசினோம். அடுத்ததாக இப்படியான ஒரு ஒப்பந்தத்தில் கையொப்பம் வைத்த பிறகு பேங்கிற்கு செல்ல வேண்டும் எங்களுக்கு தேவையான கடனை பெற்றுக் கொள்வதற்கு. அவர்களுடைய நடைமுறைக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும்?
இது வந்து ரெண்டும் எது முதல் நடக்க வேண்டும் என்ற குழப்பம் பல பேருக்கு இருக்கும். நீங்கள் ஒன்றை நிர்ணயம் செய்துவிட்டு பேங்கிடம் போகும் போது அவர்கள் அந்த அவ்வளவு தொகையை தர முடியாது என்று கூறும் பொழுது இங்க நீங்கள் கையொப்பம் போட்டிருந்தால் அது சிக்கல்கள் வரும். ஆகவே நீங்கள் ஒன்றை நிச்சயமாக தீர்மானிப்பதற்கு முன்னால் வங்கியை தொடர்பு கொண்டு இந்த அளவுக்கான ஒரு ஒப்பந்தத்தில் நாங்கள் கையிடப் போகின்றோம், அதற்கு உங்களால் பண வசதி செய்து தர முடியுமா என்பதை தெளிவு செய்ய வேண்டியது புத்திசாலித்தனம் என்று நான் நினைக்கின்றேன். இப்போ ஒப்பந்தம் போடும் போது வீடு கட்டுமானத்திற்கு எந்தெந்த வகையில் பணத்தை செலுத்த வேண்டும் என்ற ஒரு பட்டியல் இருக்கும். அதாவது வேலை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு சிறு தொகை கட்ட வேண்டும், பிறகு Stage 1, Stage 2 என்று ஒவ்வொரு பகுதி வேலை முடிந்ததும் அதற்கான பணத்தை கட்டுவதுதான் பொதுவான நடைமுறை. சாதாரணமாக வங்கி வந்து ஒழுங்காக இந்த விஷயங்களை சரிபார்ப்பதாக இருந்தால் அவர்கள் ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சு அதற்காக பில்டர் அதற்கான தொகையை கேட்கும் போது பேங்க் அதை சென்று பார்வையிட்டு திருப்திகரமாக இருக்கின்றது என்ற அடிப்படையில் தான் பணத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் இப்போது பலவிதமான நடைமுறைகளும் இருக்கின்றன. ஆகையினால் சிலவது கவனக்குறைவான பணங்களை முதலே அவர்கள் செலுத்தக்கூடிய சாத்தியமும் இருக்கின்றது. உதாரணத்துக்கு ஸ்லாப் ஸ்டேஜ் என்று சொல்வார்கள், கட்டுவதற்கான அடித்தளம் போட்டுவிட்ட பிறகு அதற்காக ஒரு தொகையை கட்ட வேண்டும் என்று அந்த ஒப்பந்தத்திலேயே இருக்கும். அந்த ஸ்டேஜுக்கு அவ்வளவு கட்ட வேண்டும் என்று அப்போது இவர்கள் பில்லை அனுப்பி வெள்ளிக்கிழமைக்குள் அல்லது ஒரு வாரத்துக்குள் அதை கட்ட வேண்டும் என்ற நிபந்தனை போட்டிருப்பார்கள். அந்த கட்டத்துக்கான பணத்தை கொடுக்காவிட்டால் அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டார்கள். வழக்கமாக பேங்க் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை பார்வையிட்டு இது திருப்திகரமாக இருக்கின்றது என்று அறிந்து அதன் பின் பணத்தை நேரடியாக பில்டருக்கு கட்டுவது மிகச்சிறந்த பாதுகாப்பான வழி.
இப்போ ஒரு பில்டர் வந்து திவாலாகிவிட்டார் என்றால் இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டமாக வங்கியிலிருந்து பணம் கொடுக்கப்பட்டு வீடு வந்து 60% நிறைவடைந்திருக்கிறது என்று வைத்துக் கொள்வோமே, வாடிக்கையாளரின் நிலை என்ன?
பொதுவாக என்ன நடக்கும் என்றால் ஒரு கம்பெனி நாங்கள் திவாலாகிவிட்டோம் என்று அறிவித்து கொடுத்ததும் அதை நிர்வகிப்பதற்காக ஒருவரை நியமிப்பார்கள். இப்ப அவர்களுடைய சொத்து விவரங்கள், இப்ப அவர்களுக்கு எத்தனையோ விதமான கடன்கள் இருக்கும். சில பேரை கூறுவது சிக்யூர்ட் டெட்டர்ஸ், அதாவது அவர்கள் அதற்கான பத்திரங்களை தயார் செய்து அவர்கள் அதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்து அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். இப்ப உதாரணமாக பேங்காக இருந்தால் பேங்க் வந்து அதுக்கான அந்த காணியின் மீதோ அல்லது பொருளின் மீதோ மோர்கேஜ் எடுத்திருப்பார்கள். அவர்கள் எல்லாம் முன்வரிசையில் இருப்பார்கள். அப்போ அந்த லிக்விடேட்டர் என்று ஒருவரை நியமித்ததும் ஆறாருக்கு என்னென்ன கடன் கொடுக்கப்பட வேண்டும் என்றதை ஒரு பட்டியல் போட்டு முன்னுரிமை பெறுகின்றவர்களுக்கு பின்னால் தான் இவர்களுடைய உரிமைகள் பேசப்படும். லிக்விடேட்டருடன் முதல் தொடர்பு கொள்ள வேண்டும். அந்த லிக்விடேட்டரிடம் எங்களுடைய உரிமை இது என்று கூறினால் சில சந்தர்ப்பங்களில் வேறொரு நிறுவனம் இவர்களுடைய கடன்களை எல்லாம் எடுத்து தாங்களே அந்த வேலைகளை பூர்த்தி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். ஆனால் பொதுவாக இன்னொரு ஒப்பந்தக்காரரிடம் போய் இதை திரும்ப செய்வதாக இருந்தால் அவர்கள் என்ன வேலை முடிக்க வேண்டுமோ அதற்கான பணத்துக்கு இவர்கள் தான் பொறுப்படுத்த வேண்டி வரும். லிக்விடேட்டரோடும் மற்றது வங்கியோடும் இதை பற்றி கலந்து ஆலோசித்து அவர்களின் வழிநடத்தலின்படி நடைமுறைப்படுத்துவதுதான் சிறந்தது.
இப்படியான ஒரு சூழ்நிலையில் அவர்கள் ஒரு வழக்கறிஞரை நாடுவதும் நல்லது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா?
வழக்கறிஞரை நாடுவது வந்து எந்த அளவுக்கு நன்மையாக இருக்கும் என்பது ஒவ்வொருத்தருடைய நிதிநிலைமையும் பொறுத்தது. திவாலான போன கம்பெனிக்கு கடன் கொடுத்தவர்களை விட கடன்கள் அவர்களுக்கு அதிகமாக இருந்தால் நாங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அவர்களிடமிருந்து நாங்கள் பணத்தை பெறுவது என்பது நடக்கப் போவதில்லை. நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போட்டு அவர்களுக்கு எதிரான ஒரு உத்தரவை பெற்றிருந்தால் கூட அதை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்ற ஒரு நடைமுறை சாத்திய கூறுகளை பற்றிய பிரச்சனைகள் நடும். பணத்தில் ஒரு விதத்தில் நல்ல, ஏனென்றால் அவர் மூலமாக இந்த லிக்விடேட்டர் பேங்க் அவர்களோடு தொடர்பு கொள்வதற்கும் அல்லது நடைமுறைகளை செய்வதற்கும் அது உதவியாக இருக்கும். விக்டோரியன் பில்டிங் ஆக்ஷன் குரூப் என்று இருக்கிறது. அவர்களுடன் தொடர்பு கொண்டு பேசினால் அவர்கள் சில உதவிகளை செய்யக்கூடும்.
மிக்க நன்றி திரு ஞானகரன். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறியத் தாருங்கள்.